So I'm very happy to be here tonight with you wonderful devotees. It's amazing for me to see how wonderful our Krishna Kanyas movement is doing here in Malaysia. Everywhere we go, we see there are Krishna conscious centers. Full of vibrant, enthusiastic devotees. So, why are the devotees so vibrant? Why are they so enthusiastic? Because pure devotional service is the beginning of all auspiciousness.
காரணம் தூய பக்தியானப்பட்டது எல்லா பரிசுத்தமான நிகழ்ச்சிக்கும் ஆரம்பமாகும்.
It puts you in a state of transcendental bliss.
உங்களை உண்மையான ஆனந்த ஆன்மீக நிலையில் நிறுத்துகிறது.
So everybody here like to have untaste unlimited nectar at every minute.
நீங்கள் எல்லோரும் இங்கே ஒவ்வொரு நிமிடமும் இந்த சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறீர்களா?
So we will talk about pure devotional service. Where is my water?
I'm going to warm it up for you.
Okay. Yeah, that's good. Warm will help. Thank you very much. So, this wonderful state of consciousness, pure devotional service, is the perfection of Krishna consciousness.
இந்த அற்புதமான தூய உணர்வாகப்பட்டது கிருஷ்ண உணர்வின் பரிசுத்தப்படுத்த நிலையாகும்.
We are practicing Krishna consciousness for the purpose of achieving that state of pure devotional service.
நாம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்வதே அந்த தூய நிலைக்கு நம்மை கொண்டு வருவதற்காகவே.
Pure devotion, Krishna consciousness is the means of achieving that perfection.
Krishna unaru moolame andha thooya nilaye naam adaiya mudiyum.
And when that perfection is achieved, we will also be Krishna conscious.
Andha thooya nilaye naam adaindu vittom endral naam Krishna unarvaiyum adaindu vittom endru porulagum.
So the means and the end are the same.
Aage thodakkamum mudivum ondre dhaan.
This is the wonderful thing about Krishna consciousness.
இதுவே கிருஷ்ண உணர்வை பற்றிய அற்புதமான ஒன்றாகும்.
Even when you're just beginning the pathway,
நீங்க கிருஷ்ண உணர்வுல தொடக்கத்துல இருந்தாலும்,
you're already experiencing the goal of the pathway.
அந்த நிலையிலும் நீங்கள் வந்து இந்த நோக்கத்தின் குறிக்கோளை அடைந்து விட்டீர்கள்.
This is like when you go to the marketplace and you purchase one mango.
உதாரணத்துக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு மாங்கா வாங்குகிறீர்கள்.
You purchase a green mango.
நீங்கள் ஒரு பச்சை மாங்காவை வாங்குகிறீர்கள்.
And you take it home.
அதனை வீட்டுக்கு எடுத்து செல்கிறீர்கள்.
So you have a mango.
ஆகவே உங்களிடம் ஒரு மாங்காய் இருக்கின்றது.
It's still green. You have to let it ripen for a while.
பச்சையாக இருந்தாலும் சிறிது காலம் கழித்து அது பழுத்து விடும்.
But you know I have my mango.
ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களிடம் அந்த மாங்காய் இருக்கின்றது.
So we begin the process of Krishna consciousness.
அப்படியே இந்த கிருஷ்ண உணர்வும் தொடங்குகின்றது.
Our bhakti is in an unripened state. It's green.
நம்முடைய பக்தியாகப்பட்டது பச்சை மாங்காயை போன்று இருக்கின்றது.
But if we stick to the pathway,
ஆனால் அந்த வழியை நாம் தொடர்ந்தோம் என்றால்,
then we know that I have that bhakti.
அதன் பிறகு இந்த பக்தி என்னிடம் இருக்கின்றது என்பதை நீங்க உணர முடியும்.
I just have to keep it and not lose it.
அதனை நான் பாதுகாக்க வேண்டும், அதனை இழந்து விடக்கூடாது.
By chanting 16 rounds every day.
ஒவ்வொரு நாளும் 16 ரவுண்ட் ஜபம் செய்ய வேண்டும்.
By following the regulated principles strictly.
அந்த நான்கு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்.
By serving my guru with love and devotion.
குருவிடம் அன்புடனும் பக்தியுடனும் சேவை செய்ய வேண்டும்.
By regularly reading Srila Prabhupada's books and following his orders.
தினம் தோறும் ஸ்ரீல பிரபுபாதாவோட புத்தகங்களை படிக்க வேண்டும், அதனை கடைபிடிக்க வேண்டும்.
In this way we will stay nicely on that path of pure devotion.
இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் அந்த தூய பக்தி நிலையில் நாம் நிலைத்து இருக்க முடியும்.
And that green mango will gradually become ripened and full of juice.
அந்த பச்சை மாங்காய் தொடர்ச்சியாக பழுத்து நிறைய சார் உள்ள மாம் பழமாக
மாறிவிடும்.
பக்தி வாழ்க்கையின் தொடக்கத்தில் சிறிது ருசி இருக்கின்றது.
That taste will go on increasing, 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 increasing.
அந்த ருசியாகப்பட்டது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டே போகும்.
Just imagine a gulab jamun that had so much juice in it.
Gulab jamun உள்ளுக்கு நிறைய சாறை வைத்திருப்பதை நினைத்து பாருங்கள்.
If you squeeze the juice out of that gulab jamun.
அந்த gulab jamun அப்படியே நீங்கள் புளிந்து விட்டால்
It fills up the whole universe.
அது இந்த உலகம் முழுவதையும் அதனுடைய சாறு நிறைத்து விடுகிறது.
And there's so much juice. It's so much juice the universe can't even hold it. It actually bursts through the universe. Cover.
அவ்வளவு சாறு இருப்பதால் இந்த பிரபஞ்சமே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிரபஞ்சத்தை பீத்துக்கொண்டு வெளியாகுகின்றது அந்த ஜூஸ்.
That is how much, that gives you some idea of how much nectar is there in one pure utterance of Hare Krishna.
அது வந்து உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா என்ற அந்த நாமத்தை தூய்மையாக உச்சரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலனை குறிக்கின்றது.
One pure utterance of Hare Krishna has more nectar in it than the entire universe can hold.
ஹரே கிருஷ்ணா என்று தூய்மையாக உச்சரிக்கும் ஒரே ஒரு வார்த்தையில் இந்த பிரபஞ்சமே தாங்கக்கூடிய அளவுக்கு அதில் சாறு இருக்கின்றது.
So now do you understand why it is worthwhile to cultivate pure devotional service?
So இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா ஏன் நாம் தூய பக்தியை வளர்க்க வேண்டும் என்று?
The pure devotee relishes inconceivable unlimited nectar every minute.
இந்த தூய பக்தியாகப்பட்டது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான பக்தியை அடக்கி இருக்கின்றது.
Of course we, it's not possible to become pure devotees, right?
ஆனால் நாம் தூய பக்தராக ஆகுவது முடியாத காரியம் அல்லவா?
We have so many bad habits.
நமக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன.
I'm being sarcastic.
நான் சும்மா விளையாட்டுக்காக கூறுகிறேன்.
You know what Prabhupada told me? Prabhupada wrote me many letters.
Prabhupada எனக்கு பல கடிதங்கள் எழுதி இருக்கின்றார்.
Some devotees would preserving where Prabhupada was so they could meet with him and talk with him and go on the walks. But I was always serving in a distant place from Prabhupada.
நிறைய பக்தர்கள் சில பிரபாபாத கூட இருந்தார்கள், அவருடன் நடந்தார்கள், அவருக்கு சேவை செய்தார்கள். ஆனால் நான் தூர நிலை இடத்தில் இருந்தேன்.
So I put down my questions in a letter.
ஆகவே என்னுடைய கேள்விகளை எல்லாம் கடிதத்தில் எழுதுவேன்.
And I would find out where Prabhupada was at the time and I would mail it to that temple.
எங்கெங்கெல்லாம் பிரபாபாத இருக்கின்றாரோ அங்கே அந்த கடிதத்தை அனுப்பி விடுவேன்.
And then Prabhupada would very mercifully write me a letter back.
சில பிரபாபாதா அவருடைய கருணை ஆகார கருணையால் எனக்கு பதிலும் எழுதுவார். மேலும் எனக்கு கேள்விகள் எழும் பொழுது மேலும் அவருக்கு கடிதம் எழுதுவேன். மீண்டும் அவர் எனக்கு தவறாமல் பதில் எழுதுவார்.
So in this way I was always for many years I was corresponding regularly.
இப்படியாக நான் பல ஆண்டுகளுக்கு சில பிரபாபாதாவுடன் கடிதம் மூலமாக தொடர்பு வைத்திருந்தேன்.
And one very poignant, which means very potent instruction that Prabhupada gave me, I never can forget this instruction.
ஒரு சமயம் சில பிரபாபாதா எனக்கு கொடுத்த ஒரு அறிவுரை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனை என்னால் மறக்கவே முடியாது.
And I'm going to share this instruction with you tonight.
இன்றிரவு நான் அந்த அறிவுரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன்.
Especially because you have asked me to speak on pure devotional service.
குறிப்பாக நீங்கள் இந்த பக்தி தூய பக்தி சேவை பற்றி பேச கூறியதால் நான் அதனை சொல்ல இருக்கிறேன்.
Prabhupada was encouraging, was ordering me to become a pure devotee.
Srila Prabhupada ennai thooya bhaktanaga aaga vendum endru kattalaiittu kondirundar.
Here is what he said.
Idathaan avar koorinar.
He said, now you just qualify yourself to see Krishna face to face.
Avar kooriyathu nee ippozhudhu கிருஷ்ணரை முகத்துக்கு நேராக முகத்துக்கு முகம் பார்ப்பதற்கு நேருக்கு நேராக பார்ப்பதற்கு உன்னை நீ தகுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்.
How many people here tonight would like to qualify themselves to see Krishna face to face?
இங்கிருக்கின்ற உங்களில் எத்தனை பேர் கிருஷ்ணரை நேருக்கு நேராக பார்க்க தகுதி செய்து கொள்ள
முடிவெடுக்கின்றீர்கள்? How do you do that? Well, Brahmaji has given the answer in Brahma Samhita.
சோ அதனை எப்படி நீங்க செய்வீர்கள் அதற்கு பிரம்மா பிரம்ம சமீதையில் பதில்
கொடுத்திருக்கின்றார் நம்முடைய
கண்களை அந்த பிரேமஞ்சனா என்ற மையால் தேய்க்க வேண்டுமா?
So where do you get that பிரேமஞ்சனா?
அந்த பிரேமஞ்சனை நாம் எங்கே அடைய முடியும்?
Do they sell it at the local pharmacy?
இந்த பார்மசியில விற்கிறாங்களா?
Where can we get that premanjana?
எங்க நாம அதனை அடைய முடியும்?
So that we can anoint our eyes with it.
அப்படி கிடைத்தால் அது அந்த மையை நமது கண்ணில் பூசிக்கொள்ளலாமே.
This is very important. We have to know who is supplying premanjana.
So இது ரொம்ப முக்கியம். யார் இந்த பிரேமஞ்சனாவை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க?
We don't know where to get it and how we will get.
எங்க இருக்குது என்று தெரியாவிட்டால் எப்படி நாம அதனை அடைய முடியும்?
Actually that premanjana is emanating from the lotus mouth of the bona fide
அந்த பிரேமஞ்சனா என்பது ஒரு தூய பக்தருடைய கமல வாயில் இருந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றது.
And the spiritual master or the senior, the advanced devotee speak with love about Krishna.
தூய பக்தர் மிகுந்த அன்புடன் கிருஷ்ணரை பற்றி பேசுவதே அதுவாகும்.
That பிரேமஞ்சனா becomes available through the years. We can take it in and then it comes through the years and it anoints the eye.
அந்த பிரேமஞ்சன என்பது காது வழியாக நமது கண்களில் மையாக தேய்க்கின்றது.
So the key is you have to find where there is a place where someone is speaking the Vaishnava philosophy as it is.
ஆகவே அதற்கு உண்மையான அறிகுறி என்னவென்றால் எங்கே ஒரு வைஷ்ணவா கிருஷ்ணரை பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றார் பேசிக் கொண்டிருக்கின்றார் எதனை நாம் தேட வேண்டும்.
That is in this kind, that is not difficult because we have Prabhupada's books.
அது வந்து அவ்வளவு கடினம் அல்ல. காரணம் சில பிரபாத புத்தகங்கள் இருக்கின்றன.
You can read Prabhupada's books and get premanjana from reading Prabhupada's books.
சில பிரபாத புத்தகத்தை படிப்பதன் மூலம் அந்த பிரேமஞ்சனையை நாம் அடைய முடியும்.
Or you find where the devotees are speaking according to the teachings of Prabhupada's books.
அல்லது பக்தர்கள் எங்கே சிறுலா பிரபாத புத்தகத்தின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கே நாம் செல்லலாம்.
Without any adulteration.
அதனை எந்தவித மாற்றமும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும்.
Because for the premanjana to be effective it must be 100% pure.
அந்த பிரேமஞ்சனா உண்மையிலேயே செயல்படுவதற்கு தூய சிந்தனையில் அதனை உரையாட வேண்டும்.
If it's cut with anything it will not have the proper effect.
அதிலிருந்து எதையாவது நாம் குறைத்து விட்டோம் என்றால் அதனுடைய அந்த உண்மையான நிலை நாம் அடைய முடியாது.
It is confirmed in the Padma Purana. சம்பிரதாய விஹீனையே மந்த்ரஷ்டே நிஷ்பலாமதம். If the mantra or initiation you have received is not coming in the bona fide Vaishnava Sampradaya, it is useless.
So நீங்கள் கேட்கின்ற இந்த சொற்களாகப்பட்டது உண்மையான தூய்மையான bona fide அல்லது உண்மையான பரம்பரையில் வருகின்ற வைஷ்ணவருடைய வாயிலிருந்து வராவிட்டால் அதற்கு சக்தி இல்லை.
So we must receive the message from the pure devotee or the pure representative of the pure devotee.
தூய பிரதிநிதி அல்லது தூய ரெப்ரசன்டேட்டிவ் உடைய வாயிலிருந்து நாம் அதனை கேட்க வேண்டுமா?
And if we hear submissively that message,
அந்த விளக்கத்தை நாம் மிகவும் பணிவுடன் கேட்க வேண்டுமா?
Then we will learn how to see Krishna everywhere and within everything.
அப்பொழுதுதான் கிருஷ்ணரை எங்கும் எப்பொழுதும் பார்க்கக்கூடிய சக்தியை நாம் அடைய முடியும்.
You think it's difficult?
அது கடினம் என்று நினைக்கின்றீர்களா?
I was with Srila Prabhupada in 1971 in San Francisco.
Srila Prabhupadaவுடன் நான் சான் பிரான்சிஸ்கோவில் 1971 இருந்தேன்.
In Golden Gate Park.
அந்த இடத்துக்கு பேரு கோல்டன் கேட் பார்க்.
And he told us how easy it was to see Krishna everywhere.
அவர் அங்கே எங்களிடம் கிருஷ்ணரை எவ்வளவு சுலபமாக பார்க்க முடியும், எங்கும் பார்க்க முடியும் என்று கூறினார்.
He said, and most of these people in the audience were actually non-devotees, they were hippies.
அந்த கூட்டத்தில் நிறைய பேர் வந்து பக்தர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் ஹிப்பீஸ்.
He said, every one of you have seen God.
கூறினார், ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரை பார்த்து கடவுளை பார்த்திருக்கின்றீர்கள் என்று.
Because Krishna says in the Bhagavad Gita, Prabhashmi Shashi Shurjayo, I am the light of the sun and the moon.
காரணம் பகவான் கூறுகின்றார் பகவத் கீதையில், நான் சூரியன் சந்திரனுடைய ஒளியாகும் என்று.
So whenever you are seeing light, you are seeing Krishna.
எங்கெங்கெல்லாம் ஒளியை பார்க்கின்றீர்களோ நீங்கள் கிருஷ்ணரை தான் பார்க்கின்றீர்கள்.
And then his divine grace went on to explain that Krishna also says raso om apsukam te. I am the taste of water.
பிறகு சில பிரபுபாதா கூறினார், நான் இந்த நீரின் சுவையாகும் என்றார்.
Srila Prabhupada said that every one of you are drinking water once, twice, thrice, more than that every day.
நீங்கள் எல்லோரும் நீர் குடிக்கின்றீர்கள், சில சமயம் ஒரு தடவை, இரண்டு தடவை, அல்லது மூன்று தடவைக்கும் மேலாக நீர் குடிக்கின்றீர்கள்.
He said that every time you drink water, you remember that Krishna is the taste of the water.
So ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நீர் குடிக்கும் பொழுது கிருஷ்ணரே இந்த நீரின் சுவை என்று நினைக்க வேண்டுமா?
Then immediately you become Krishna conscious.
உடனடியாக நீங்கள் கிருஷ்ண உணர்வுடையவராக மாறுகிறீர்கள்.
He said to become Krishna conscious is not a difficult job.
கிருஷ்ண உணர்வை அடைவது என்பது அவ்வளவு கஷ்டம் இல்லை.
It simply requires practice.
இதுக்கு தேவை பயிற்சி.
So that means each and every one of us, we can become the pure devotees of Krishna.
அதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொருத்தரும் இங்கிருக்கின்ற நம்மில் ஒவ்வொருத்தரும் கிருஷ்ண உணர்வை உடையவர்களாக மாற முடியும்.
All you have to do is practice it every day.
நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் அதனை பயிற்சி செய்ய வேண்டும்.
So when you drink your water, what are you going to do?
ஆகவே நீங்கள் நீர் குடிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்?
You're going to remember Vasoham Apsukanteya.
நீங்கள் அதனை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
O son of Kunti, I am the taste of water.
குந்தியின் மகனே, நான் நீரின் சுவையாவேன் என்றார் பகவான்.
And Prabhupada even, he said actually it replies to any liquid thing.
இந்த நீராகப்பட்டது மட்டுமல்ல, எந்த ஈரமான ஒன்றுக்கும் இதனை நாம் பயன்படுத்தலாம்.
Now I don't recommend this to any of you, but Prabhupada said this. He said even if the drunkard in the Bowery street drinks his wine and he thinks, oh, this wine, very nice taste. The taste of the wine is Krishna. Prabhupada said he becomes the greatest yogi. But don't any of you try that.
So Srila Prabhupada koorinar in the Bowery street in the America la irukkindra or edathil குடிகாரர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே இந்த வைனை குடித்து விட்டு, ஆஹா, இது எவ்வளவு ருசியாக இருக்கின்றது என்று நினைப்பது கூட, அது கிருஷ்ணனால் கொடுக்கப்பட்டது என்று நினைத்தால் அவன் உண்மையிலேயே தூய யோகியாக மாறுகிறானாம். ஆனால் இதனை நீங்கள் செய்யக்கூடாது.
When you're drinking any liquid thing, you know, water or some juice, you can remember this is Krishna.
So ஆகவே நீங்கள் எந்த நீரோ அல்லது ஜூஸோ குடிக்கும் பொழுது இதனை நீங்கள் பயிற்சி செய்யலாம்.
So there are many, many different techniques. Of course, the most important technique is to take shelter of a bona fide guru, you see.
பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் இதில் முக்கியமானது வந்து ஒரு குருவிடம் நாம் சரணடைவது.
If you try to become a pure devotee on your own strength, you'll never make it.
நம்முடைய சொந்த முயற்சியின் மூலம் தூய பக்தராக முயல நினைப்பது கடினமாகும்.
What is the proof for my statement?
இதற்கு ஆதாரம் என்ன?
That is given in the Adi Purana.
அதனை ஆதி புராணத்தில் விளக்கியிருக்கின்றார்.
Krishna says, one who is my devotee is not my devotee.
Krishna கூறுகிறார், யார் ஒருவன் எனது பக்தனோ அவன் உண்மையில் எனது பக்தன் அல்ல.
Only the person who is a devotee of my devotee do I consider to be actually my devotee.
யார் ஒருவன் என்னுடைய பக்தனுடைய பக்தனாக இருக்கின்றானோ அவனையே நான் உண்மையான பக்தனாக ஏற்றுக்கொள்கின்றேன்.
This means on your own strength you cannot attain Krishna.
நம்முடைய சொந்த முயற்சியில் நாம் கிருஷ்ணரை அடைவது என்பது ரொம்ப கடினம்.
Krishna will never accept.
கிருஷ்ணர் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா?
There are already enough monkeys in Vrindavan jumping from one branch to the other.
காரணம் பிருந்தாவனத்தில் நிறைய குரங்குகள் இருக்கின்றன, ஒவ்வொரு மரத்துக்கும் தாவி கொண்டிருக்கின்றன.
So do not try to jump over the head of Guru.
ஆகவே நீங்கள் குருவுக்கு அப்பாற்பட்ட அவர் தலைக்கு மேலே பாய நினைக்க கூடாது.
And directly go to Krishna.
நேரடியாக கிருஷ்ணனிடம் போக நினைக்க கூடாது.
The way to go to Krishna is through those two lotus feet.
கிருஷ்ணரை அடைய முயற்சி செய்வதற்கு வழி அந்த குருவின் இரண்டு கமல பாதங்கள் மூலமாகவே.
Of the bona fide spiritual master.
அவர் வந்து தூய பக்தராக பரம்பரையில் வரக்கூடியவராக இருக்க வேண்டும்.
ஸ்ரீ குரு சரண பத்மா.
ஸ்ரீ குரு சரண பத்மா.
That is how we get pure.
அவ்வாறே நாம் தூய பக்தியை அடைய முடியும்.
It is a blessing, a gift given to us by the bona fide spiritual master.
இதுவே தூய பக்தரா நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமாகும்.
When he is pleased by our service.
அவர் நமது சேவை மூலம் திருப்தி அடையும் பொழுது இது கிடைக்கின்றது.
So we have to please the spiritual master.
ஆகவே நாம் குருவை திருப்தி படுத்த முயல வேண்டும்.
When I was joining the Hare Krishna movement in 1971, they told me you have to please the spiritual master if you want to make any advancement.
1971 நான் ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்கு வரும்பொழுது எனக்கு முதலாவதாக கிடைத்த அறிவுரை, நீ குருவை, ஆன்மீக குருவை திருப்தி செய்ய வேண்டும் என்பதே.
I was feeling pretty unqualified, to be honest.
அந்த சமயத்தில் நான் தகுதியற்றவனாக நினைத்தேன்.
I was thinking, how in the world can I ever please the spiritual master?
எப்படி நான் ஒரு ஆன்மீக குருவை திருப்திப்படுத்த முடியும் என்று நினைத்தேன்.
But then they showed me another verse, Chaturvidhashi Bhagavat Prasadam. That all you have to do is take Prasadam, and then the spiritual master is pleased.
அதற்கு அவர்கள் மற்றொரு ஸ்லோகத்தை காமித்தார்கள். அங்கே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிரசாதத்தை எடுக்க வேண்டும், அவ்வளவுதான்.
So I was thinking, oh, I can handle that.
அது ரொம்ப சுலபமானது, நான் நிறைய சாப்பிட முடியும்.
So it's not difficult to become a pure devotee. You just have to be humble, and you have to take prasadam, you have to chant Hare Krishna, you just have to be a simple, humble devotee.
So Krishna unarva adaiyadhu endru romba slogam, neenga paniyoda irukka vendum, Hare Krishna japam seiya vendum, prasadam edukka vendum.
It really boils down to that.
Adhu dhaan adipadai.
I mean, you don't even have to be literate.
Neengal paditha buddhisaliyaga kuda irukkatha vendiya avasyam illa.
You might be totally illiterate.
நீங்கள் வந்து ஒரு அறிவும் எந்த விதமான படிப்பறிவும் இல்லாமலாம் கூட இருக்கலாம்.
ஆனால்
நீங்கள் தூய பக்தனாக ஆக முடியும்.
I'll give you an example.
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன்.
There was a temple in South India.
தென்னிந்தியாவில் ஒரு கோயில் இருந்தது.
And there was a Brahmin there who would sit every day and read the Bhagavad Gita.
அங்க ஒரு பிராமன் தினமும் உட்கார்ந்து பகவத் கீதையை பாராயணம் செய்து கொண்டிருந்தார்.
There was one unusual thing.
அதில் ஒரு வித்தியாசமான ஒன்று இருந்தது.
This Brahmin was totally illiterate. He couldn't read one word.
ஆனால் இந்த பிராமணனோ படிப்பறிவே இல்லாதவன், ஒரு வார்த்தை கூட படிக்க முடியாதவன்.
The thing is, his Guru Maharaj had said, every day you must read the Bhagavad Gita, all 18 chapters.
ஆனால் அவருடைய குரு கட்டளையிட்டிருக்கின்றார், நீ தினமும் பகவத் கீதையை படிக்க வேண்டும், எல்லா 18 அத்தியாயமும் படிக்க வேண்டும்.
So he would just move his eyes down the pages. He didn't know what it meant, and he would sit there every day and just look at all the words and the pages.
So தினமும் அங்க உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு வரியாக தன்னால் பார்த்து கொண்டே இருப்பாராம். தினமும் இதுதான் அவருக்கு வேலை.
So everyone was laughing about it. They're always cutting jokes. Ah, there's that Brahmin over there. He's reading the Bhagavad Gita. You can't even read. He's sitting there all day reading the Gita.
எல்லாரும் அவரை ஏளனம் செய்தார்கள், இங்க பாருங்க என்று சிரித்தார்கள். இவனுக்கு படிக்கவே தெரியாது, ஆனா தினமும் உட்கார்ந்து படிக்க பார்க்கின்றான். அப்படி
they really made fun of him.
அவரை மிகவும் ஏளனம் செய்தார்கள்.
So Lord Chaitanya, he was touring South India.
அந்த சமயத்தில் சைதன்யா மகாபிரபு தென்னிந்தியாவை டூர் போயிருந்தார்.
So he came to that temple when he was on his tour.
அந்த சமயத்தில் அவர் அந்த ஆலயத்திற்கு வந்தார்.
And he heard this word, oh, there is some Brahmin here who is illiterate, but read the Bhagavad Gita all 18 chapters every day.
So avaru vande inda brahman oruvar thanamum 18 adhyayathiyum padikindar, anal avarku padikave theriyadhu endra vishayam kaadil pattathu.
He was thinking, I want to see who is this illiterate brahman who is reading Gita.
Inda padiparivillada brahmanai na paarkka vendum endra avar nenaithar.
So he approached that brahman. He approached that Brahman.
So udane anda Brahmane nokki Chaitanya Mahaprabhu sendra.
Now this Brahman was accustomed to everybody always criticizing him, laughing at him, making fun of him.
ஆனா இந்த பிராமணனோ எல்லாரும் அவரை ஏளனம் செய்வதும் அவரை பார்த்து விடைப்பதும் இதெல்லாம் பார்க்கும் அவருக்கு இது சாதாரண விஷயமாகிவிட்டது.
But you can just imagine if you were sitting in some temple studying the Gita and Lord Chaitanya walked in, what you would feel like.
அந்த சமயத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அங்க உங்களுக்கு முன்னால சைத்தன்ய மகாபிரபு வராரு எப்படி இருக்கும் உங்களுக்கு?
He saw this beautiful effulgent sannyasi who was just radiating unlimited love.
சோ அந்த சமயத்துல பார்க்கிறாரு ஒரு அழகான சன்னியாசி அவரு அப்படி ஜெகஜோதியாக இந்த பிராமணன் நோக்கி வந்து
கொண்டிருக்கிறார். உடனே
அவருக்கு புரிந்தது இந்த ஆள் வந்து என்னை குற்றம் சொல்ல வரல என்னை ஏளனம் செய்ய வரவில்லை என்பதை உணர்ந்தார்.
So it said, Lord Chaitanya, in a very humble way, he approached him. He said, my dear Brahman, I have heard you reading Bhagavad Gita, but you are illiterate. How is that?
So, Chaitanya Mahaprabhu அவரை கேட்டார், எனது அருமை பிராமணனே, நீ தினமும் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன், ஆனால் உனக்கு படிப்பறிவே இல்லையாமலே, அது எப்படி?
And the Brahman said, yes, what can I do?
உண்மைதான், நான் என்ன செய்ய முடியும் என்றார் அந்த பிராமணர்.
My Guru Maharaj has ordered me every day, you must read 18 chapters.
எனது குரு ஆன்மீக குரு கூறியிருக்கின்றார் தினமும் நான் 18 அத்தியாயம் படித்தாக வேண்டும் என்று.
So I am simply sitting here looking up and down these pages and turning them.
ஆகவே நான் இங்கே சும்மா அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்து கொண்டு பக்கத்தை நவர்த்தி கொண்டிருக்கின்றேன்.
The Lord Chaitanya looked at him very closely.
சத்யநே மகாபிரபு அவரை கூர்ந்து கவனித்தார்.
And he said, Brahman, you are not only reading Bhagavad Gita, I see you are crying also.
அவர் கூறினார், நீ பிராமணனே, நீ பகவத்கீதையை மட்டும் படிக்கவில்லை, நீ அழுகின்றாய்.
Why are you crying, Brahman?
ஏன் நீ அழுகின்றாய் என்று கேட்டார்.
He said, yes, I am crying. I am seeing on the front of the Gita there is one painting of Krishna.
நான் அழுகின்றேன் உண்மைதான், காரணம் பகவத்கீதை முதல் பக்கத்தில் கிருஷ்ணருடைய உருவம் வரையப்பட்டிருக்கின்றது.
Krishna is driving the chariot for Arjuna.
கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்காக அந்த தேரை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்.
Whenever I see that painting, I'm thinking, how Krishna is so kind that he acts as the charioteer of his devotee.
ஒவ்வொரு தடவையும் அந்த படத்தை பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் எவ்வளவு கருணை மிக்கவர், தன்னுடைய பக்தனுக்காக அவரே அந்த தேரையை ஓட்டுகிறாரே என்று நினைக்கின்றேன்.
And when I meditate on that love of Krishna for his bhakta, I simply begin to cry.
கிருஷ்ணனுடைய அந்த அன்பை நினைத்தால் எனக்கு வேறொன்றும் தாண்டவில்லை, கண்ணில் கண்ணீர் தான் வருகின்றது.
So Lord Chaitanya immediately embraced and he said, Brahman, you are the true scholar.
உடனே சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணனை கட்டிப்பிடித்து, பிராமணனே, நீ தான் உண்மையிலேயே இந்த பகவத்கீதையை அறிந்தவன் என்றார்.
So you do not have to be a big Sanskrit scholar.
நீ வந்து பெரிய சான்ஸ்கிருத சமஸ்கிருதம் படித்த பண்டிதனாக இருக்க வேண்டியதில்லை.
Simply you have to learn how to love Krishna.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் கிருஷ்ணரை எப்படி நீ நேசிக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும்.
The devotee doesn't care if he loses everything.
பக்தன் எதை இழந்து எல்லாத்தையும் இழந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை.
He can lose his money, his relatives, his reputation, he can lose his good health, he can go blind and deaf, he can lose everything.
பக்தன் எதையும் எல்லாத்தையும் இழந்து விடலாம், அவன் பணம், பதவி, பட்டம், மனைவி, மக்கள், அல்லது காது செவிடாகலாம், கண் குருடாகலாம், எதையும் இழக்கலாம்.
But one thing he begs Krishna, my dear Krishna, please let me never lose my attraction to your lotus feet.
ஆனா கிருஷ்ணரிடம் அவன் தினமும் மன்றாடுவது என்னவென்றால், கிருஷ்ணா, என்னை உங்களுடைய இந்த பக்தி சேவையிலிருந்து, உங்களை உங்களுடைய அந்த அன்பு சேவையிலிருந்து என்னை மட்டும் இழக்கி விடாதீர்கள், அதை மட்டும் இழக்க வைக்காதீர்கள்.
That's all a devotee needs to be happy.
அதுதான் எனக்கு தேவை சந்தோஷமாக இருப்பதற்கு.
As long as he has an attraction to the lotus feet of Krishna, he can lose everything else. He will not be disturbed.
கிருஷ்ணருடைய கமல பாதங்கள் மீது அவனுக்கு எவ்வளவு ஈற்றல் இருக்கின்றதோ அது வரைக்கும் எதை இழந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை.
So how do we come from our current position where we're completely attached and entangled in Maya?
So எப்படி நாம் இந்த மாயா உலகில் கட்டுண்டு கிடக்கின்ற நாம் எப்படி அந்த நிலைக்கு வர முடியும்?
So that platform of pure devotional service.
அதுவே உண்மையான தூய பக்தி நிலையாகும்.
That is called sadhana bhakti.
Adhidhan sadhana bhakti.
It is very nicely described in the Bhakti Rasamrita Sindhu, the nectar devotion.
Bhakti Rasamrita Sindhu la inda sadhana bhakti patti telivaga vilakkapattirukkirathu.
Begins with adau gurashvayam. The first principle is we take shelter of the bona fide spiritual master.
அந்த கட்டளையாகப்பட்டது முதல் இது முதலாவது கட்டளை என்னவென்றால் நாம் ஒரு தூய ஆன்மீக குருவிடம் சரணடைய வேண்டும்.
We have faith in the words of Guru.
அடுத்து குருவின் வார்த்தைகளில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும்.
And then we become inspired to associate with the sadhus, the Vaishnavas.
அடுத்து வைஷ்ணவர்களிடம் அல்லது சாதுக்களிடம் சாது சங்கம் அடைவதற்கு நமக்கு ஆர்வம் வேண்டும்.
It's like here you have this wonderful sadhu sangha.
எப்படி நாம் இங்கே இந்த சாது சங்கத்தில் அமர்ந்திருக்கின்றோமோ அது போன்று.
I'm feeling very blessed to have your sangha tonight.
உங்களுடைய இந்த சங்கம் அல்லது இந்த கூட்டுறவு கிடைப்பதால் நான் மிகவும் புண்ணியம் செய்தவனாக நினைக்கின்றேன்.
So then after the sadhu sangha, then in that sangha of the sadhus, then one learns, well, I should do like they do.
அந்த சாது சங்கத்தில் இருந்து நாம் என்ன அவர்கள் எப்படி செய்கின்றார்களோ அதனை நானும் செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொள்கின்றோம்.
நான்
ஹரே கிருஷ்ணா ஜபிக்க வேண்டும்.
என்னுடைய
உடலை திலகத்தால் அலங்காரம் செய்ய வேண்டும். இந்த துளசி மாலையை நான் அணிய வேண்டும்.
I should take shelter of a bona fide spiritual master.
ஒரு தூய ஆன்மீக குருவிடம் நான் சரணடைய வேண்டும்.
Worship the Tulsi.
துளசியை வழிபாடு செய்ய வேண்டும்.
I should take prasadam.
பிரசாதம் சாப்பிட வேண்டும்.
மேலும்
மேலும் நிறைய விஷயங்கள்.
So in this way we engage in practical sadhana.
இவ்வாறாக நாம் அன்றாட சாதன சேவையில் ஈடுபட வேண்டும்.
And we strive to be 24 hours engaged in sadhana.
இவ்வாறாக நாம் 24 மணி நேரமும் சாதன பக்தி சேவையில் ஈடுபட முயற்சி செய்ய வேண்டும்.
Whether we are brahmachari,
நாம் பிரம்மச்சாரியாக இருந்தாலும்
கிரஹஸ்த வனப்ரஸ்த
கிரஹஸ்தரா அல்லது வனப்ரஸ்தாவா இருந்தாலும்
we are meant to be fully absorbed 24 hours daily in Krishna consciousness.
நாம் 24 மணி நேரமும் கிருஷ்ண சிந்தனையில் மூழ்கி இருக்க வேண்டும்.
With intense focus.
தூய்மையான
focus. An intensely focused mind.
நம்முடைய சிந்தனை முழுவதும் கிருஷ்ண சிந்தனையில் இருக்க வேண்டும்.
Just like a laser beam is a beam of light, it's very fine, it's very sharp. The focus is so sharp it can burn through metal.
இந்த லேசர் என்ற ஒரு ஒளி இருக்கின்றது, அது அவ்வளவு கூர்மையானப்பட்டது, அது வந்து இரும்பை கூட வெட்ட முடியும்.
So our mind should be so intensely absorbed in Krishna consciousness that it can burn through all the coverings of lust, anger and greed.
So nammudaiya krishna sindhanaiyum avvalu koomiyaga irundal inda kaamam poramai matra ella vidamana maayaiyum vella mudiyum.
That we have accumulated for millions and billions of lifetimes.
Adhanai naam pala aayirakkanakkana million kanakkana vaalnalil சேர்த்து வைத்திருக்கின்றோம்.
So as your intense devotion begins to burn away all the impurities.
நம்முடைய அந்த ஆழ்ந்த பக்தியாகப்பட்டது எல்லாத்தையும் எல்லா அசுத்தத்தையும் எரித்து விடுகின்றது.
You gradually enter into the stage known as anartha nirvritti.
அதற்கு பிறகு நாம் அனார்த்த நிவிருத்தி என்ற ஒரு நிலைக்கு வருகின்றோம்.
In which your heart becomes cleansed of all the dirt.
அந்த நிலையில் நமது மனமாகப்பட்டது எல்லா விதமான அசுத்தத்தில் இருந்தும் தூய்மைப்படுத்தப்படுகிறது.
And as the dirt goes away, then a wonderful thing happens.
அந்த அசுத்தம் வெளியான பிறகு அற்புதமான ஒன்று நிகழ்கிறது.
You begin to get the experience the sweet flavor of Krishna's holy name.
நீங்கள் கிருஷ்ணருடைய அந்த உண்மையான நாமத்தில் இருக்கின்ற அந்த ருசியை இனிப்பை ருசிக்க முடிகின்றது.
Or you can go on feasting 24 hours daily.
அப்படி நீங்கள் 24 மணி நேரம் அந்த இனிப்பில் திளைத்திருக்க முடியும்.
Just imagine if you could sit down for a love feast, a feast of shala. You went on 24 hours a day and you never got sick. You always were hungry and you go on eating more and more and more and more for all of eternity.
எப்படி நாம் வந்து இந்த இந்த சாப்பாடு சாப்பிடறோம்ல லாஃபீஸ் அந்த உட்கார்ந்துக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் மேலும் 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 சாப்பிட்டு கொண்டு இருப்பது போல.
When you actually develop a taste for the holy name, then you can actually be happy with nothing else. Just Hare Krishna, Hare Krishna.
So, இந்த ஆன்மீக நாமத்தின் மீது உண்மையிலேயே நமக்கு அந்த ருசி கிடைத்து விட்டது என்றால் உண்மையிலேயே சாப்பாடு இல்லாமல் கூட நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்.
That is ruchi taste.
அந்த ருச்சி.
So we have to intensely desire ruchi.
So அந்த ருச்சியை நாம் கூர்மையாக ஆழமாக தேட வேண்டும்.
If we don't get a taste for Krishna's name, how will we achieve pure bhakti?
Krishna's name that ruchi namakku kidaikavittal ve eppadi namakku bhakti kidaikum?
So how will we get that taste?
Eppadi andha ruchi namakku kidaikum?
Right now we have a taste for sex life, intoxication.
Ippol namakku aanmi idu kama unarvilum madhu unarvilum iruka
aasai ego fame
pugal
power
vetri sakti
money
panam
is it that's what we have taste for right now
adukellathukku namakku andha rusi irukkirathu
so how will we ever get a taste for the name
appo eppadi nam indha bhagavane namathu meedha ruchi nadaru
there is one great spiritual master
oru periya aanmiga guru oruvar irundar
who will give us his special mercy to help us
adu avar namakku avarude special karaniyai koduthirukkirar
we will sing his song
அவருடைய அந்த பாடலை நாம் பாடுவோம்
அபராதா குச்சி சுதனம் மை ருச்சி கிருபா போலே ஹவே ஹரியோ யே சம்சார் கபே ஹவே போலோ சே தீனா பக்திவினோத் தாக்கூர்
பக்திவினோத் தாக்கூர் எழுதிய அந்த பாடல்
ஹி இஸ் கிவிங் அஸ் சோ மச் மெர்சி ஃப்ரம் ஹிஸ் பஜன்
அந்த பாடல் மூலம் அவருக்கு அவ்வளவு நமக்கு அவ்வளவு கருணையை கொடுக்கின்றார்
If we will sing this song kabe habe bolo saidina with intense feeling
அந்த பாடலை நாம் ஆழ்ந்த மனபாவத்துடன் பாட வேண்டும்
It is a prayer begging Krishna please give me ruchi give me taste
அந்த பாடலாகப்பட்டது கிருஷ்ணரை நாம் பிச்சை எடுக்கின்றோம் எனக்கு உண்மையான ருச்சியை கொடுங்கள் என்று
It's a prayer of intense hankering
நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றாகும் அது
when oh when will that day be mine
எப்பொழுது எப்பொழுது அந்த நாள் என்னுடையதாகும்
right now I simply have taste for money
இப்பொழுது எனக்கு வெறும் பணத்து மீதுதான் மோகம்
power
புகழ் மீது மோகம்
prestige
புகழ் மீது மோகம்
associating with the opposite sex
எனது ஆண் பெண் உறவு மூலம் எனக்கு மோகம்
etcetera etcetera etcetera
மேலும் மேலும் அதே மாதிரி மோகங்கள்
so krishna please give me a taste for your name
ஆனால் krishna தயவு செய்து உங்களுடைய நாமத்து மீது எனக்கு ருசியை கொடுங்கள்
so there are many many techniques to awaken that
அப்படியே பல வழிகள் இருக்கின்ற இந்த ருசியை நமது எழுப்புவதற்கு
this nama sankirtan movement is especially for that
இந்த நாம சங்கீர்த்தன இயக்கமாகப்பட்டது குறிப்பாக இதுக்கு கொடுக்கப்பட்டது
by coming together and chanting like this we get taste for it
இந்த மாதிரி ஒருங்கிணைந்து நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ருசி நமக்கு கிடைக்கின்றது
and if we avoid the 10 offenses also
அதோடு சேர்த்து அந்த 10 விதிமுறைகளையும் கோட்பாடுகளையும் நாம் தவிர்க்க வேண்டும்
sometimes my students ask me they say Shilu Gurudev why is it that I'm chanting but I'm not getting any taste
சில சமயம் எனது சீடர்கள் என்னிடம் கேட்கின்றார்கள் குருதேவ் நான் ஜபம் செய்கின்றேன் ஆனால் எனக்கு எந்த விதமான டேஸ்ட் அல்லது ருச்சி கிடைக்கவில்லையே
என்று நான்
நேரடியாக அவங்களோட கூறுகிறேன் நீங்க நாம அபராதம் செய்கின்றீர்கள் அதாவது அந்த நாமத்து மீது தப்பு
செய்கின்றீர்கள்
அதனாலதான் உங்களுக்கு அந்த ருச்சி கிடைக்கவில்லை
You have to see how you are offending the name.
நீங்கள் இந்த நாமத்தை எப்படி தப்பு தண்டாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும்
you have to stop committing those offenses
அந்த தப்புகளை செய்யாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும்
and what is the first offense
முதலாவது தப்பு என்ன
வைஷ்ணவ
முதலாவது தப்பு வந்து வைஷ்ணவர்களை நாம் தப்பாக அல்லது what is that நிந்திப்பது கிடையாது.
So how do you avoid Vaishnava Aparad?
இந்த வைஷ்ணவ நிந்தனையை எப்படி நாம் தவிர்ப்பது?
I can tell you the easiest way to avoid Vaishnava Aparad.
இந்த வைஷ்ணவ அபராதத்தை நீங்க தவிர்ப்பதற்கு சுலபமான வழியை நான் உங்களுக்கு கூற முடியும்.
It's very simple thing.
ரொம்ப சுலபம்.
You have to always serve the Vaishnavas with love.
இந்த வைஷ்ணவர்களுக்கு எப்பொழுதும் நாம் சேவை செய்ய வேண்டும்.
And then automatically you will never commit any offense.
அப்படி செய்தோம் என்றால் எந்த விதமான நிந்தனையும் அங்கு ஏற்படாது.
It is confirmed in the Srimad Bhagavatam.
இதனை ஸ்ரீமத் பாகவதம் உறுதி செய்கின்றது.
That by serving the Vaishnavas you can get ruchi.
அதாவது நீங்கள் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் அந்த ருச்சியை நீங்கள் அடைய
முடியும். By serving those Vaishnavas who are free from all vice, great service is done. By such service, one gains an affinity for hearing the message of Vasudeva.
தூய பக்தர்களை வைஷ்ணவர்களுக்கு நீங்கள் சேவை செய்வதன் மூலம் வாசுதேவருடைய அந்த உரையை கேட்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது.
So I can tell you this, it's another inside your secret.
உங்களுக்கு மற்றொரு ரகசியத்தை கூறவிருக்கின்றேன்.
You can only awaken your love for Krishna to the extent you actually love Krishna's devotees.
உங்களுடைய கிருஷ்ணன் மீது உள்ள பக்தியை அல்லது நேசத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அவர் மீது ஆர்வம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் வளர்க்க முடியும். ஆகவே நீங்கள் எல்லா வைஷ்ணவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ள
வேண்டும்.
ஒவ்வொருத்தருடையும் இருக்கின்ற நல்ல தகுதிகளை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள
வேண்டும்.
உங்களுக்கு அந்த பக்தரை பிடிக்காவிட்டால்
கூட
அவருடன் நீங்கள் சரியாக நடந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட
still have to find some qualities in that devotee that are very nice and always appreciate them.
இருப்பினும் அந்த பக்தரிடம் ஏதாவது ஒரு நல்ல தகுதி இருக்கும், அதனை நாம் மதிக்க வேண்டும்.
Within our heart.
நம்முடைய உள்ளத்தில் அதனை நாம் மதிக்க வேண்டும்.
So this way, the more we can love and appreciate the Vaishnavas.
இவ்வாறாக நாம் மேலும் மேலும் வைஷ்ணவர்களை நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அப்படி செய்தோம் என்றால் கிருஷ்ணர் நாமத்து மீது உள்ள அந்த ருச்சி மேலும் 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 பரவும்.
ருச்சி
எப்பொழுது மிகவும் சக்தி அடைகின்றதோ
இட் இஸ் கிராஜுவலி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அசக்தி.
அது வந்து அசக்தியாக மாறுகின்றது.
Which means attachment.
அதாவது கிருஷ்ணனுடன் உள்ள அந்த பிணைப்பு.
In other words, that taste for the name now has become an addiction.
அந்த நாமத்து மீது உள்ள அந்த ருச்சியாகப்பட்டது இப்பொழுது ஒரு பிணைப்பு அல்லது
addiction. You can't live without the chant. You cannot live without the name on your lips.
எப்படி எக்ஸ்பிளைன் a little in Tamil? எப்படி நாம் வந்து ட்ரக் எடுக்கிறதுனால டாடா எடுக்கிறதுனால அது மேல ஒரு பட்டு இது வந்துருதல்ல, போதை வந்துருதல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணோட நாமத்து மீது நமக்கு ஒரு போதை வந்துவிடும்.
If you stop chanting, it's like the whole world, somebody pulled the plug out on the whole universe.
ஆகவே அந்த நிலையில் நீங்கள் ஹரே கிருஷ்ணா அல்லது நாமத்தை ஜபிக்க நிறுத்தி விட்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு தக்கையை கழட்டி விட்ட மாதிரி ஆகிவிடுமா?
That's called asakti.
அதுவே அசக்தி.
And then after asakti, there's another stage, and that's called bhava.
அசக்திக்கு உயர்ந்த உன்னர் நிலை இருக்கின்றது, அதுக்கு பேரு பாவா.
And that's when from within your heart you have volcanic eruptions. Symptoms of preliminary symptoms of love, God awakening in you.
அதுதான் நமது உள்ளத்தில் எரிமலை போன்ற ஒரு வெடிப்பு இந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது.
The volcano of love, God begins to erupt within your heart.
அந்த எரிமலை என்பது பகவான் மீது நமக்குள்ள அந்த நேசம், அந்த நாமத்து மீது உள்ள அந்த ருச்சியாக வெடிக்கின்றது.
Your body becomes transformed by many, many transcendental steps.
உடலோ பலவிதமான ஆன்மீக நிலைக்கு மாறுகின்றது.
And then finally you achieve this perfection which is prana.
இறுதியாக நாம் பூர்ண நிலைக்கு வருகின்றோம், அதுதான் பிரேமா.
And you regain your original spiritual identity in the pastimes of the Lord.
அந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய உண்மையான இயற்கையான நிலைக்கு வருகின்றீர்கள்.
So this nice pathway we described sounds attractive to you, and you have to carefully go step by step.
ஆகவே இவ்வளவு நேரம் நான் விளக்கிய இந்த வழியாகப்பட்டது உங்களுக்கு கவர்ச்சியாக இருந்தால், நீங்கள் படிப்படியாக இந்த வழியில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும்.
We guarantee you will get the result.
நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான விடையும் கிடைக்கும்.
If you try it sincerely and you don't achieve the result, then we will give you $10,000 cash.
So நீங்கள் உண்மையாக இதனை பயிற்சி செய்து ஆனால் முடிவில் அது கிடைக்காவிட்டால் நான் உங்களுக்கு 10,000 வெள்ளி கொடுக்கிறேன்.
So you have nothing to lose.
So உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லையே.
You either achieve the spiritual world or you get $10,000 US dollars cash.
So நீங்க ஆன்மீக லோகத்துக்கு போய் சேருங்கள், இல்லாவிட்டால் 10,000 வெள்ளி கிடைக்கும்.
So win-win proposition.
So யார் இதனை எதிர்க்கின்றீர்கள்?
But I guarantee you, if you get Krishna prema, $10,000 is just
நான் உங்களுக்கு கேரண்டி செய்கின்றேன், கிருஷ்ண பிரேம உங்களுக்கு கிடைத்த பிறகு இந்த 10,000 வெள்ளி ஒரு தூசுக்கு சமம்.
Some lady in the US who just won one of the biggest lotteries in history, they just found her dead in her house.
ஒரு பெண்மணி அமெரிக்காவில், அமெரிக்காவில் உள்ள லாட்டரியில ஆக பெரிய பரிசு அவளுக்கு கிடைச்சது, ஆனா அவளை போய் பார்க்கும் பொழுது இறந்து கிடக்கின்றாள்.
They don't know why, how she died, but she's dead, lying there dead in her house.
ஆனால் இறந்து கிடக்கின்றார். ஏன் இருந்தாள்னு யாருக்கும் தெரியவில்லை.
So what good is in this all? What is good of having all the opulence here with Brahmaji?
ஆகவே
this can die anyway.
So அவ்வளவு இருந்தா என்ன புண்ணியம், கடைசியில் மரணம் தானே.
You may say, well, if I was a Brahma, at least I would have a long lifespan to enjoy it.
So Brahmaji போல நிறைய நீண்ட வாழ்நாள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க முடியாவிட்டால் என்ன பயன்?
I can enjoy like anything with my four heads for 311 trillion years.
So Brahma madri naangu thalaigal vaithukondu ethaniyo aayirakkanakkana varadam vaalkai anubhavikka mudiyum.
But you know something, time is relative.
Anal kaalam odikondirukkirathu.
Brahma experiences his 311 trillion years the same way we experience our 100 years.
311 trillion வருடத்தை பிரம்மா அனுபவிப்பது நாம் இங்கே 100 வருடம் அனுபவிப்பதற்கு சமம்.
He feels that he lives same as we 100.
அவர் வந்து நாம் எப்படி இருக்கின்றோமோ 100 வருடம் அதே போன்றதான் அவரோட உணர்வு, எந்த வித்தியாசமும் இல்ல.
Because we don't usually live to be 100. Because we don't usually live to be 100 nowadays.
காரணம் நாம் கூட 100 வருஷம் சரியாக முழுமையாக இருப்பதில்லை.
Some people make it.
சிலர்
பாயிண்ட்
என்னவென்றால், பிரம்மாஜி போன்று இருந்து என்ன புண்ணியம்?
You have to die anyway.
நீங்களும் இறந்துதான் ஆக வேண்டும், மரணம் நிச்சயம்.
ஆ பிரம்ம பூவனா லோக புனர் வர்த்தி நர்ஜுன மாம் உபேட்சிதம் கௌந்தேயா புனர் ஜன்ம விந்ததி. From the planet of Brahma all the way down to Patal Loka, this whole place is simply a nasty, miserable nightmare.
பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் இந்த உலகம் வெறும் ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லாத, தேவையில்லாத ஒரு இடமாகும்.
But when he attains to my abode, oh son of Kunti.
ஆனால் எவன் ஒருவன் என்னுடைய லோகத்தை அடைகின்றானோ குந்தியின் மகனே,
புனர் ஜன்ம நிவர்த்தி. He never takes birth again.
அவன் மீண்டும் இந்த லோகத்தில் பிறக்க மாட்டான்.
So this is our little mini seminar on pure devotional service.
இதுவே இந்த சிறிய தூய பக்தி நிலையில் உள்ள ஒரு செமினார் ஆகும் உங்களுக்கு.
We hope that you are now completely inspired and enlivened to become pure devotees as soon as possible.
நீங்கள் எல்லாரும் இந்த சொற்பொழிவின் மூலம் சீக்கிரமாக தூய பக்தராக ஆவதற்கு முயற்சிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன்.
Because I can assure you that's where the nectar is.
காரணம் அங்குதான் உண்மையிலேயே அந்த மதுரம் இருக்கின்றது.
So now we will ask if there's any questions from the assembled Vaishnavas.
இங்கே அமர்ந்திருக்கின்ற வைஷ்ணவர்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா?
Actually, we don't like to do offense against Vaishnava, but the mind runs wild. But we don't like to do, but the mind thinks.
Yes.
நாங்கள் வந்து பக்தர்களிடம் நிந்தனை செய்ய நினைப்பதில்லை, ஆனால் மனதோ கட்டுக்கடங்காமல் ஓடுகிறது.
So this devotee, he wants to be very respectful and loving towards the Vaishnava, but he finds that the mind is running wild.
So பக்தர் வைஷ்ணவர்களிடம் மரியாதையுடனும் அன்புடனும் இருக்க விரும்புகின்றார், ஆனால் மனதோ அப்படி இல்லை.
So you have to beat the hell out of that rascal.
ஆகவே நீங்கள் அந்த மனதை அடியோ அடி என்று அடிக்க வேண்டும்.
This is not my intention. These are the words of Bhakti Siddhanta Saraswati. He said, in the morning you take shoes and beat your mind 100 times.
So பக்தி விநோத் தாக்கூர் கூறியிருக்கின்றார், பக்தி சித்தாந்த தாக்கூர் கூறியிருக்கின்றார், நீங்கள் காலையில் எழுந்து சப்பாத்தை எடுத்து தலையில 100 தடவை அடித்துக் கொள்ள வேண்டுமா?
You have to show your mind who's the boss.
So உங்களுடைய மனதுக்கு யார் பாஸ் என்று காமிக்கணுமா நீங்க?
And then in the evening time, when you're getting ready to take rest, you can leave your shoes on the floor, but now you go for the broomstick.
So
and again 100 times beating that.
So iravula neenga enna seiyuma andha silipra vetturuma thoongaradhukku munala velakama tha eduthu 100 thara marubadi adikkuma.
That is the master train the dog to obey.
So eppadi oru naaye yajaman paichi kodukindaro adu pola
my chastisement
eppadi adana yesugirar.
I grew up in a karmi home and they kept the dog in the house.
நான் ஒரு கர்மியோட வீட்டில் வளர்ந்தேன், அவர்கள் நாயை வீட்டில் வைத்திருந்தார்கள்.
In the beginning the dog didn't know that it wasn't supposed to pass stool on the living room floor.
தொடக்கத்துல நாய்க்கு வீட்ல ஹால்ல வந்து வெளக்கி இருக்க கூடாதுன்னு தெரியாது.
So my parents trained the dog how not to, the way they trained him not to pass the stool on the living room floor was a very simple technique.
சோ என்னுடைய பெற்றோர்கள் அந்த நாய் வந்து வீட்டுல வெளிக்கு இருக்க கூடாதுன்றது அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ரொம்ப சிம்பிளா.
Every time the dog passed on the floor they would take his nose and rub it in the stool.
ஒவ்வொரு தடவையும் அந்த நாய் மலம் இருந்த பிற்பாடு அதோட மூக்கை பிடித்து அந்த மலத்தில் தேய்ப்பார்களாம்.
And then put the dog outside in the backyard.
அப்புறம் அந்த நாயை எடுத்து பின்னால வீட்டுக்கு பின்னால வைத்து விடுவார்கள்.
So this way the stupid dog got the message that I shouldn't do it in the house, I have to do it outside.
So இவ்வாறாக அந்த நாய் அந்த முட்டாள் நாய்க்கு நான் வந்து வீட்டுல வெளிக்கி இருக்க கூடாது, வெளியில தான் பின்னால தான் வெளிக்கி இருக்கணும்ன்ற அந்த மெசேஜ் கிடைச்சது.
You may wonder why I'm telling this humorous story.
எதற்காக நான் இந்த சிரிப்பான நிகழ்ச்சி உங்களுக்கு கூறுறேன்?
But I have a good reason for telling you this story.
எனக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குது.
Because your mind is a stupid dog.
காரணம் உங்களுடைய மனது ஒரு முட்டாள் நாயை போன்றதாகும்.
Next question.
அடுத்த கேள்வி.
Can devotees rear dogs?
பக்தர்கள் நாய் வளர்க்கலாமா?
Can devotees have a dog?
Yes.
As long as you keep him outside.
வீட்டுக்கு வெளியில வைத்திருக்க வரைக்கும் ஓகே.
And we're not so much interested in dogs, but there are some leelas where we see devotees were treating dog very nicely, but the dog should never be in the house.
So naayikku namakku edhukku edirpilla, aanal சில சமயத்துல கூறுகின்றோம், நாய் வந்து வீட்டுல இருக்க கூடாது.
A dog can do nice service. He can keep the robbers from coming to your house. He can bark at the robbers and things like bite them, chase them away. So dog can do nice service.
நாய் நல்ல சேவை செய்து அது திருடர்களை விடாது, கடிக்கும் குறைக்கும் விரட்டும்.
The dog, in Vaishnava culture, the dog does not come in the house.
Vaishnava kalachara padi nai veetukullara irukkakudadu.
If there is dog, then he stays outside the
house. Appadi irundhalum adu veetukku veliyila dhaan irukkum.
There was one time a dog in Shivananda Sen. He was a wealthy man. So he would organize every year Tirtha Yatra to Puri for the Vaishnavas from Bengal.
Shivananda.
Shivananda Sen.
Shivananda Sena endravar panakarar ovvoru samayam Puriku vande bhaktargal kondu povadhukku erpaadu seivar.
So one year on the way to Puri, the pilgrims were going along the way.
Oru samayam avargal Puriku poi kondirundargal.
And one dog, he joined the parikrama party.
Avargal kuda oru naayum serndu kondathu.
So Shivananda Sen, he took a liking to the dog.
And the naayi meedhu Shivananda Senarku konjam aarvam vandu
vittu. Always wanted to make sure the dog got some prasadam.
Ovvoru thadavaiyum naayikku prasadam kedaithadha endru paathu konda.
And then they came to one river where they had to cross the boat on the boat crying to the other side.
Adhu piragu avargal oru nadiyai kadakka vendiya kappam boatla kadakka vendiya nelavu.
Everyone's getting on the boat and paying their toll.
எல்லாரும் அந்த போட்ல ஏறி பணம் கொடுத்து விட்டு ஏறி கொண்டிருந்தார்கள்.
And the dog, he jumped on the boat also.
அந்த நாயும் அந்த படகுக்குள்ளார குதித்தது.
And the boatman said, the dog cannot come for free unless there is toll paid. He cannot come on his boat.
ஆனா அந்த போட்காரர் சொன்னாரு, இந்த நாய் வந்து சும்மா வர முடியாது, அதுவும் காசு கட்டணும் அப்படின்னு.
So Shivananda Sen, he paid the toll.
Okay, Shivananda Sen என்ன செஞ்சாரு, அந்த நாய்க்கும் காசு கட்டினாரு.
In this way they were progressing towards Puri, and then one day the dog went missing.
So இப்படியாக அவங்க பூரி வரைக்கும் சென்று விட்டார்கள். திடீர்னு ஒரு நாள் நாய் காணாமல் போய்விட்டது.
And Shivananda Sen was so worried that what happened to that dog? He's like a devotee. He's so attracted to Krishna's devotees. What happened to that dog? He's so attracted to the Vaishnavas. He must be a very special dog. What happened to him?
So அவர் நினைத்தார், என்ன ஆச்சு, இது பக்தர்களுக்கு மீது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு, திடீர்னு காணாமல் போய்விட்டதே என்று அவர் கொஞ்சம் கவலையாகி விட்டது.
He was so much worried. Where is that dog? That he fasted from his meals.
So நாய் எங்க என்று கவலைப்பட்டு கொண்டு சாப்பிடாமல் இருந்து விட்டார்.
But anyway, they got to Puri. And they came there, and they finally came to Puri, and there was Lord Chaitanya. And who had beaten them to Puri? The dog was there with Lord Chaitanya. And Lord Chaitanya was throwing the pulp of the green coconut. He was going, Hari, Hari. The dog was chanting the name, Hari, Hari.
So, அவங்க கடைசியாக பூரிக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே பார்த்தா சைத்தன்ய மகாபிரபுவிடம் இருந்தது அந்த நாய். அந்த நாய்க்கு சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த நாய் வந்து ஹரி ஹரி என்று நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தது.
And then one day no one saw the dog anymore.
திடீரென்று ஒரு நாள் அந்த நாயை யாருமே பார்க்கவில்லை.
And then it was learned he left his body and gone back to Gaya.
என்ன ஆகியது என்றால், அது தன்னுடைய உடலை விட்டுவிட்டு மேல் லோகத்துக்கு போய் சென்று விட்டது.
So if you want to keep a dog, then you feed him nice prasadam, very lovingly you give him prasadam.
So apdiya neenga naayi vaithirukka vendum endral adhu megavum anbudan prasadam kodukka vendum.
Because his body by nature is very dirty body.
Karanam naayoda udalagapattathu asuthamana ondragum.
Let him stay outside.
Adhana veliyil vaippadhu dhaan nalladhu.
Questions more?
Melum kelvigal?
Bo sanya pat devotee na he come across a serious devotee sometimes we associate with that. And we find that sometimes they're still in the mode of anger. Sometimes they are also, you know, some kind of jealousy and things like that. What is your opinion on this?
It is natural that when a devotee begins the pathway of Krishna consciousness, he is still covered by his material nature that he had before he became a devotee.
பிரபோட கேள்வி வந்து, புது பக்தர் ஒருத்தர் பழைய பக்தரை சீனியர் பக்தரை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இடையில ஒரு சந்தேகம், ஒரு பொறாமை என்ற குணம் இருக்கின்றது, அது எப்படி என்று சொல்றாரு. நாம ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் க்வெஸ்சன், நவ யூ ஆன்சர். நாம வந்து கிருஷ்ணனுக்கு வந்தாலும் அந்த பழைய கால நினைவு நம்மளோட இன்னமும் இருக்கின்றதாம்.
it takes some time for the negative qualities to go, to be purified and go away.
So நம்மளிடம் இருக்கின்ற இந்த கெட்ட குணங்கள் போவதற்கு சில காலம் ஆகும்.
So we have to be very compassionate to those devotees, the neophyte devotees who still have their negative emotions.
So நாம் வந்து இந்த புது பக்தர்களிடம் அவங்களிடம் இருக்கின்ற அந்த கெட்ட அல்லது தேவையற்ற சிந்தனை இருக்கிறதா மிகவும் பணிவுடன் பாசத்துடன் இருக்க வேண்டும் நாம்.
We must not reciprocate with their negative emotions with our own negative emotions. That's very bad. We must never do that.
So அவர்கள் பொறாமை சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தா நாமும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது.
You must give them your loving kindness.
நாம் அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டும்.
In that way, gradually, by your steady example of always giving them positive, loving kindness.
நல்லதொரு உதாரணமாக இருந்து அவர்களுக்கு நாம் அந்த அன்பையும் பாசத்தையும் கொடுக்க வேண்டும்.
They will learn how to get over those negative qualities.
அதன் மூலமாக அவர்கள் இந்த கெட்ட குணங்கள் இருந்து வெளியாவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்.
But I don't know if you're talking about yourself or you're talking about others. Maybe you're the one who has the negative.
சோ சில சமயம் நாம் நம்மிடம் இருக்கும் குறைகளை பிறரிடம் இருப்பதாக நாம் எண்ணுகின்றோம்.
And if that is the case,
his question was the other way around, Maharaj.
But that may be a device also.
Yes.
That may be a polite way of asking the question so he doesn't embarrass himself in front of everyone. I understand? Senior devotees who are visiting?
Yes. No. His question was that sometimes when he associates with senior devotee, that senior devotee shows negative attitude towards
him. Oh, okay, yeah. I'm half deaf, so thank you, Mataji, for clarifying. So,
before you start the preaching again, I would like to say, yes,
can I respond to the first point?
Okay.
And then you can add one more. Okay. Now we have to be very careful because it may be our own foolishness. We think that the senior devotee is showing a negative emotion.
So நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில சமயம் நம்முடைய முட்டாள்தனத்தால நாம் அப்படி சிந்திக்கலாம்.
I'll give you a graphic example. When Prabhupada was preaching at MIT, Massachusetts Institute of Technology,
ஒரு சமயம் சில்லா பிரபுபாதா மேசச்சூசெட்ஸ்ல இருக்கின்ற MIT என்ற யூனிவர்சிட்டி அது அங்கே பேசிக் கொண்டிருந்தார்.
A puffed up Indian Mayavadi scientist was challenging Prabhupada.
அங்கே ஒரு இந்தியாவிலிருந்து வந்த இந்தியன் மாயாவாதி ஒருத்தர் சில்லா பிரபுபாதாவை எதிர்த்து பேசினார்.
He said it's all one.
அவர் கூறினார் எல்லாம் ஒன்றுதான் என்று.
Prabhupada grabbed his shirt.
பிரபுபாதா ஒரு சட்டையை இறுக்கி பிடித்துக் கொண்டார்.
He said it is all one. Why don't you wear a cotton ball? Very strongly Prabhupada spoke.
சில பிரபுபாதா ஒரு சட்டையை பிடித்து எல்லாம் ஒன்றுனா நீ ஏன் சட்டை போட்டுருக்கிற ஒரு நூல் கண்ட கட்டிக்கிய.
And the devotees got scared. Oh, Swamiji has lost his temper. Call a taxi cab, quick. We got to get Swami out of here.
ஓ, பக்தர்கள் திடீரென்று பயந்து விட்டார்கள். சுவாமிஜி ரொம்ப ஆத்திரமாக இருக்கின்றார், உடனே டாக்ஸி கூப்பிட்டு அவரை ஏற்றி கொண்டு போய்விட வேண்டும் என்று நினைத்தார்கள்.
ஷீல பிரபாத் knew exactly what he was doing.
ஆனால் ஷீல பிரபாத் அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும்.
He was using that show of anger to bless that mayavadi.
அவருடைய ஆத்திரத்தின் மூலம் அந்த மாயாவாதிக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதம் கொடுத்தார்.
That is called divine anger.
அதுக்கு பேரு ஆன்மீக ஆத்திரம்.
And the devotees were foolishly thinking, oh, Swamiji is losing his temper.
ஆனால் பக்தர்களோ தங்களுடைய முட்டாள்தனத்தால் சுவாமிஜி வந்து அனாவசியமாக ஆத்திரப்படுறார் என்று சாதாரண நிலையில்
நினைக்கிறோம்.
ஒரு சாதுக்கு இரண்டு தன்மைகள் இருக்கின்றன.
He is sweet and soft like a rose.
அவர் மிகவும் இனிப்பாகவும் மெதுமையாகவும் ஒரு ரோசை போன்று இருக்கின்றார்.
And he is struck like a thunderbolt.
ஆனா அதே சமயத்தில் அவர் நேரடியாக அவர் வந்து ஒரு மின்னல் போன்றும் இருப்பார்.
So you have to learn that both the rose and the thunderbolt are the sweetest nectar.
நாம் உணர வேண்டியது என்ன, அந்த ரோஸும் அந்த ரோஜா பூவும் அந்த மின்னலும் இரண்டும் உண்மையிலேயே இனிப்பான நெக்டாவாகும்.
Otherwise, if you find fault with the senior devotees, how will you advance?
ஆகவே ஒரு சீனியர் பக்தர் மீது நாம் தப்பு கண்டு விட்டோம் என்றால் எப்படி நாம் முன்னேற முடியும்?
You go to the doctor's office and he prescribes some very strong and bitter medicine that will cure your disease.
டாக்டர் கிட்ட போனோம்னா அவர் நம்மளுடைய நோயை குணப்படுத்துவதற்கு கசப்பான மருந்தை ஒரு சமயம் கொடுக்கலாம்.
And you throw the medicine away. You won't take it.
ஆனால் நீங்கள் அந்த மருந்தை சாப்பிடாமல் தூக்கி வீசி விட்டீர்கள்.
You remain sick.
நிச்சயமாக நீங்க நோயை குணமாகாமல் இருப்பீர்கள்.
If the seated devotee comes and he gives his mercy to you in the form of anger,
ஆகவே ஒரு சீனியர் டிவோட்டி ஆத்திரம் மூலமாக அவருடைய கருணையை உங்களுக்கு கொடுக்கிறார்.
You know what the Bhagavatam says? If a Brahmin becomes angry at you, you know what you're supposed to do?
ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது, ஒரு பிராமணன் உங்கள் மீது ஆத்திரப்பட்டால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா?
You're supposed to pacify him with sweet words and a smiling face.
நீங்கள் வந்து சிரித்த முகத்துடனும் அன்பான வார்த்தையுடனும் அவரை ஆதாரப்படுத்த வேண்டுமா?
You should simply think this is Nrisinga, this is his Nrisinga mood.
நாம் வந்து அது நரசிங்கரோட மூட்ல சிந்தனையில் இருப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டும்.
And let me pacify him like a Prahlad.
So நாம் எப்படி அவரை தணிக்க வேண்டும்? பிரஹ்லாதை போன்று அவரை தணிக்க வேண்டுமா?
If you find fault with his Nrisinga mood, you are not a Prahlad, you are a Hiranyakashipu. And he will grab you and put you on his lap and rip you out of your intestines.
So நீங்கள் வந்து பிரஹ்லாத் என்ற நிலையில் இருந்த அவருடைய ஆத்திரத்தை தணிக்காவிட்டால், அவருடன் சேர்ந்து நீங்களும் ஆத்திரப்பட்டால், நீங்கள் இரணிய கசிப்புக்கு சமமாவீர். உடனே உங்களை பிடித்து அவருடைய மடியில் வைத்து கிழித்தெறிந்து விடுவார்.
Not literally, but you know, so to speak.
உண்மையில இல்ல, ஆனால் ஒரு ஓமை.
What I don't understand is, after years of chanting and going into bhakti service, and then the bhakti service could not transform them into a humbler kind of lifestyle. I don't understand that part of it.
That's our assumption. எப்படி அவர் சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் சீனியர் டிவோட்டினா அவர் காலமாக ஜபம் செய்துட்டு இருக்காங்க, பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஏன் அவங்க வந்து அந்த பணிவு நிலைக்கு கொண்டு வரல?
What is he saying?
He is telling, after so many years of chanting and practicing Krishna consciousness, how is it that they are not humble enough to...
You know, your problem is you're talking about they. That's a big problem you have, sir, Prabhu. I'll tell you right now. You have a problem.
So unmeyile prabhu enna ungalku da anda problem,
avana
vandha anda kannokla neenga paakala.
You have an attitude problem. You're looking at they instead of yourself.
So ungalku vandha naan endra sindhanaila or problem irukudhu.
If you keep finding fault with other devotees, you will never advance in Krishna consciousness.
So matha bhaktaridan kore naam paathu kondirundom endral Krishna bhaktiyila naam munnerave mudiyadhu.
The first offense against the holy name is to criticize those devotees who are dedicated to spreading Krishna bhakti all over the world. If you're criticizing them, you are committing naam aparad.
So mudhalavadhu nindana inda bhakti vaalkila enna vendral Krishna sevaila Krishnar unarvai parappi kondirukkira bhaktarai patri naam nindana seivadhu.
You are checking your progress.
So இது வந்து உங்களுடைய பக்தி வாழ்க்கை முன்னேற்றத்தை வந்து தடுக்கும்.
You must stop doing this.
So இதனை நாம் நிறுத்த வேண்டும்.
Is that all right?
Okay.
Jai.
Hari Bol.
Okay. Yes.
The difference between Kanishtha, Madhyama and Uttama.
Yes,
and,
yes.
And is there any possibility in this Kali Yuga, as a Grahastha?
Can I answer the first question first? Yeah, it makes it simpler. Okay. What is the difference between Kanishtha, Madhyama and Uttama Adhikari? The Kanishtha devotee, he finds fault with the devotee.
Kanishtha Adhikari vandhu மற்ற பக்தருடைய குறைகளையே எப்பொழுதும் பார்க்கிறார்.
I have seen one symptom of Kanishthas. They will sit in the lecture and they will stare at the deities. They won't look at the speaker.
நான் ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். இந்த பக்தர்கள் வந்து ஹால்ல உட்கார்ந்திருப்பாங்க, விக்கிரகத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் இங்கே சொற்பொழிவாற்றுபவர்களை பார்க்க மாட்டார்கள்.
That's a dead giveaway of a Kanishtha mentality.
அதுதான் உண்மையிலேயே கனிஷ்ட சிந்தனை இருப்பவருடைய உதாரணம்.
I will sit and look at Krishna, but I won't look at that person who is speaking Bhagavad Gita.
நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணரே பார்த்துக் கொண்டிருப்பேன், ஆனால் இந்த சொற்பொழிவை ஆற்றுபவர்களை நான் பார்க்க மாட்டேன்.
That's Kanishtha Adhikari.
அது கனிஷ்ட அதிகாரியோட மனோபாவம்.
Madhyam Adhikari, he learns how to love the Vaishnava.
மத்தியம் அதிகாரி எப்படி நேசிப்பது, எப்படி அன்பாக இருப்பது என்பதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்.
Because he finds that he learns how to love the devotees, he feels great love for Krishna, so starting to develop in his
heart. அவர் வந்து பார்க்கிறார் எப்படி பக்தர்களை நாம நேசித்தோம்னா இன்னும் மேலும் கிருஷ்ணன் மீது அவருக்கு பாசம் பெருகுகிறது.
And he's very eager for preaching also. He wants to give Prabhupada's books to everyone.
அவர் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு ரொம்ப விரும்புகின்றார், பிரபுபாத புஸ்தங்களை எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகின்றார்.
So that everyone can taste this sweet nectar of Krishna consciousness.
அதன் மூலம் எல்லாரும் அந்த இனி சுவையான கிருஷ்ண உணர்வை அனுபவிக்க முடியும்.
And if while he's preaching, he meets someone who is very offensive, he just leaves them aside and finds someone better to preach to.
அப்படி அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது யாராவது ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா அவர்களை அப்படியே விட்டுட்டு யாரு சாதகமா இருக்காங்களோ அவங்களே தேடி போவார்.
That is Madhyam Adhikari.
அதுவே மத்தியம அதிகாரியோட நிலை.
இந்த உத்தம அதிகாரி, he has achieved complete spiritual perfection.
உத்தம அதிகாரி பூர்ண ஆன்மீக நிலைக்கு வந்துவிட்டார்.
He has achieved a platform of perfect humility.
அவர் வந்து உண்மையான பூர்ணமான மனித வாழ்க்கைக்கு உகந்தவராகி விட்டார்.
When he looks out upon the universe, he can see Krishna within everything and everything within Krishna.
இந்த லோகத்தை அவர் பார்க்கும் பொழுது எல்லாத்திலையும் எதிலையும் எப்போதுமே கிருஷ்ணரை பார்க்கின்றார்.
So in that mood of pure bhakti, he sees that every living entity, every jiva is a pure devotee.
அந்த மனோபாவத்தில் அவர் பார்க்கும் பொழுது எல்லா ஜீவன்களும் கிருஷ்ண பக்தர்களாவே அவர் பார்க்கிறார்.
Except for himself, who he considers to be the lowest, most despicable, degraded demon.
ஆனால் தன்னைத்தானே மிகவும் பயங்கரமான அசுரனாகவே தாழ்ந்த நிலையில், மிகவும் பயங்கரமான கீழ நிலையில் உள்ள பக்தனாக அவர்
பார்க்கின்றார். ஆனால்
பிரச்சாரம் செய்வதற்கு அவர் அந்த மாதிரி இருக்க முடியாது.
He feels that he's a demon and everyone else is a devotee, and he wouldn't even want to speak. He just want to hear them speak to him.
அவர் வந்து ஒரு அசுரன், நான் ஒரு அசுரன், மக்களெல்லாம் பக்தர்னா எப்படி அவர் பிரச்சாரம் செய்ய முடியும்? காரணம் அவரால் பேச முடியாது.
So the Uttama Adhikari, he comes down to the platform of Madhyama Adhikari for the sake of preaching.
ஆகவே உத்தமா அதிகாரி என்ன செய்யறாரு, மத்தியம அதிகாரி நிலைக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார்.
Now I am ready for your second question.
Oh, is there any possibility about from Kanishtha Adhikari as a grahastha and doing so much of problems and things like that, the proper detachment and surrender to Krishna? So can, how do we transcend to from Kanishtha to Madhya? And
it's very simple. We answered that a few moments ago. Shu shu shro shradhana shya. You have to serve the Vaishnavas.
So kelvi vande eppadi naan vande Kanishtha adhikarila irundhu மேலும் உயர்ந்த நிலைக்கு போறதுன்னு அதுக்கு பிரபு கூறுறாங்க. இதுக்கு முன்னாலேயே நான் சொல்லிட்டேன் பதில், நாம் வந்து பக்தர்களுக்கு சேவை செய்யணும்.
You should look for every possible opportunity to serve Vaishnavas.
எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பக்தர்களுக்கு சேவை செய்யறது என்பதை நாம தேடி அலையணுமா?
That is given in the nectar of instruction. You serve prasadam to the Vaishnavas, you give gifts to the Vaishnavas, you reveal your heart to the Vaishnavas, you hear the Vaishnavas reveal their hearts to you, you accept gifts from the Vaishnavas, and you accept prasadam when the Vaishnavas want to give it to you. These are the six loving exchanges given by Rupa Goswami. If you have practiced these six loving exchanges as much as possible with the Vaishnavas, then you will feel how your love is developing to Guru, Vaishnavas and Krishna.
So nectar of instruction la potirukku, nam vandu bhaktargalukku mudinja varaikkum seva seiya paarkanum, avargalukku prasadam valanga paarkanum, avargalude kootaravai nam naada paarkanum, avargalukku nammude manadhai therandhu avargalukku nammude visayangala solanum, unmaiyaga pesanum endradha artham adukku. Adutha avargalukku parisu kodukanum, parisu yetrukolla vendum. Ivaraga aaru vidhamana sevai nam parimaarikolla vendum. Adan moolam inda மத்தியமாதிகாரிக்கு நாம் உயர முடியும்.
Questions more?
மேலும் கேள்விகள்
புரியுது.
we have children who are doing it, and then we like to bring them in devotional service. Like we'll be asking them to do puja and all that, but they sometimes they don't like to do, but we force them to do. Is it okay?
சில சமயம் நமது குழந்தைகள் வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள ஆரத்தி பூஜை எல்லாம் செய்ய சொன்னா அவங்களுக்கு பிடிக்கல, ஆனா நாம் வற்புறுத்தி செய்ய சொல்றோம், எப்படி இது?
I can tell you the easiest way to get your children excited and enlivened about devotional service is that you should perform devotional service with great relish and delight and engage them in doing it along with you side by side.
ரொம்ப சுலபமான வழி எப்படி நம்ம பிள்ளைகளை உற்சாகமாகவும் குதூகலமாகவும் கிருஷ்ண சேவையில் ஈடுபட வைக்கும்னா, நாம் அந்த மாதிரியே பயிற்சி செய்ய வேண்டுமா? அவர்களுடன் சேர்ந்து நாம் குதூகலமாகவும் உற்சாகமாகவும் கிருஷ்ண சேவை செய்யணுமா?
That's the key.
அதுவே உண்மையான சாவியாகும், வழியாகும்.
It's like my father, he wanted to, he thought that bike riding is very good for the health and he wanted me to do bike riding.
உதாரணத்துக்கு என்னுடைய தந்தை பைசிக்கிள் ஓட்டுவது ரொம்ப நல்லது உடலுக்கு என்று நினைத்தார், ஆகவே அவரும் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போவார்.
So he would pick some interesting place to go to.
So அவர் வந்து நல்ல விசேஷமான இடங்களுக்கு கொண்டு செல்வார்.
And he would ride on the bicycle and have me ride, we would ride together and see some interesting place.
So அவருடன் சேர்ந்து சைக்கிளில் சென்று நல்ல விசேஷமான இடங்களை போய் பார்ப்போம்.
So in this way I easily developed a taste for bicycle riding.
So ivaraga cycle ottuvad meedhu enakku romba aarvam yetpattathu.
So in the same way you have to perform devotional service with enthusiasm and delight and have your children do it along with you. It's a family adventure.
So adhe maadhiri naamum kulandigalodu sernthu utchagamaagavum surusurupaagavum குதூகலத்துடனும் எல்லா ஆன்மீக சேவை செய்ய பார்க்கணும். இதன் மூலம் குடும்பமே ஒன்று சேர முடியும்.
You have to do it with them.
நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து செய்யணும்.
So they follow your example.
ஆகவே அவர்கள் நம்மளை உதாரணமாக வைத்து நடப்பார்கள்.
Example is better than precepts.
ஒரு உதாரணமாக இருப்பது சொல்லி அவங்களை வேலை செய்வதோட நல்லதாகும்.
Sometimes the parent will say, do what I do what I say but not what I do as I say but not as I do.
சில சமயம் நான் சொல்றதை நீ செய், ஆனா நான் செய்யற மாதிரி செய்யாத.
That is not work.
அது சரியான வழி இல்ல.
You have to do it yourself and engage your child in doing it.
ஆகே நாமும் செய்ய வேண்டும், நமது குழந்தைகளையும் அதே மாதிரி ஈடுபடுத்த வேண்டும்.
They will enjoy it.
அப்படிதான் அவங்க அதை சந்தோஷமாக செய்வார்கள்.
If you're enjoying it, they will enjoy it.
நீங்கள் அதனை சந்தோஷமாக செய்திருந்தால் அவர்களும் செய்வார்கள்.
So now all the parents can tell their, all the children can tell their parents. So you have to do it with me.
So அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சொல்லுங்க, உங்க அப்பா ஆர்த்தி செய்ய சொன்னா நீங்களும் வந்து என் கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்.
Now the parents won't be in Maya.
அப்படி செய்தா பெற்றோர்கள் மாயாவில் ஈடுபட மாட்டாங்க.
Putra means one who delivers from hell.
Putra என்றால் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவன் என்ற அர்த்தமாகும்.
That put, that is hell, and tra means deliver.
Put என்றால் நரகம், tra என்றால் காப்பாற்றுபவர்.
The son and the child can deliver the parents by this way. So next question.
So சில சமயம் குழந்தைகள் பெற்றோர்களை இந்த நரகத்திலிருந்து விடுவிக்க முடியும். மேலும் கேள்விகள்?
This question, Mataji's question.
Mataji.
Like, we are in the mode of ignorance
for 30 years. Then we are coming to
Krishna
conscious
for 10 years. So I just want to know whether
we are
attending Krishna or to my past
karmic connection. What is she saying? She says she has been a karmi for past 30 years and now suddenly practicing in Krishna consciousness for 10 years. What is my situation? Will I go back to Krishna?
That's up to you.
Expected.
What do you want?
So, adu ungalai porthadu. Ungalku enna vendum?
Yeyatam prapadyante tam statayo bhajamya. Inasmuch as they surrender to me, I want them to call me.
Eppalukku evvalavu neengal ennidam saranadaigindireergalo, அதன்படி நான் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கின்றேன்.
Do you want 90% bhakti and 10% sense gratification?
உங்களுக்கு 90% பக்தியும் 10% உடல் சுகமும் வேண்டுமா?
Do you want 99% bhakti and 1% sense gratification?
அல்லது உங்களுக்கு 99% பக்தியும் 1% புலன் இன்பமும் தேவையா?
If you have even a slight tinge of a desire for material sense gratification, Krishna will kindly oblige you.
உங்களுக்கு ஒரு சிறிதளவு புலன் ஆசை இருந்தாலும் அதனை கிருஷ்ணர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்.
By giving you a suitable material body to enjoy that sense gratification.
அதை உங்களுக்கு சரியான உடல் கொடுத்து அந்த சிறிதளவு புலன் சுகத்தை அனுபவிப்பதற்கு ஏற்பாடு செய்வாராம்.
So you have to make up your mind that you want nothing with Krishna but.
ஆகவே நாம் நமது மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கிருஷ்ணர் தான் வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம்.
If your mind is completely made up,
நமது மனது பூர்ணமாக முடிவு எடுத்து விட்டால்,
and you become initiated disciple of one of our ISKCON gurus,
நீங்கள் வந்து ஒரு ISKCON ஆன்மீக குருவிடம் இனிஷியேஷன் எடுத்த சீடராக இருந்தால்,
then I guarantee your success.
நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
What is the best process of chanting? Chanting. When they're driving, they're chanting. When we
you can chant extra rounds while you're chanting.
Yeah.
Without the beads. And without a clicker.
When you're chanting,
when you're driving, you have to have both hands on the wheel. If some danger happens, a child comes in front, you have to have both hands on the wheel. Otherwise, it's dangerous. You cannot drive with one hand. You must drive with both hands on the wheel.
So japam pandrathu patti ketare eppadi nama sila samayam car odikite japam pannittu porom.
If you want to chant while you're driving, that's great. But it doesn't challenge your 16 rounds.
Japam maalai seiyapadadu rendu kaiyum car odikittu poganum.
Prabhupada said and then you'll see right there in his books he says chanting on the beads.
சில புரோபாதா
குறிப்பிட்டார்
ஜபம் மாலையில் நீங்கள் ஜபம் செய்ய வேண்டுமா? 16 ரவுண்ட் ஆன் தி பீட்ஸ்.
தி ப்ராபட்ஸ் எவர் சே ஆன் தி கிளிக்கர்
புரோபாத் சொன்னாரா அந்த கிளிக்கரை யூஸ் பண்ணணும்னு?
சேன் பீட் ஆன் தி பீட்ஸ் ஆஃப் தி கிளிக்கர் ப்ராபட் நெவர் நோ வென் ப்ராபட் இஸ் ஹியர் நோ ஒன் ஈவன் யூஸ் தி கிளிக்கர்.
சில புரோபாதா இருக்கும்போது யாருமே அந்த கிளிக்கரை யூஸ் பண்ணது கிடையாது.
கிளிக்கர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஆஃப்டர் ப்ராபட் லெஃப்ட் தி பிளானட். நோ ஒன் ப்ராபட் நெவர் ஆத்தரைஸ்ட் எனிவன் டு யூஸ் தி கிளிக்கர்.
சில புரோபாதா யாருக்குமே இந்த கிளிக்கர் நீங்க யூஸ் பண்ணணும் என்று அதிகாரம் கொடுக்கவில்லை.
I think some of the our leaders use clickers, so I don't want to say it's wrong to use a clicker, but all I'm saying is this. Prabhupada said chanting on the beats.
சில தலைவர்கள் கிளிக்கர் யூஸ் பண்ணுகின்றார்கள், ஆகவே இது தப்பு என்று கூறுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இருப்பினும் சில்லா பிரபாதா கிளிக்கர் யூஸ் பண்ணி ஜபம் பண்ணணும்னு சொன்னதே கிடையாது.
He always showed the example of chanting on the beads.
சோ நாம எல்லாரும் இந்த ஜப மாலையில் ஜபம் செய்ய பயிற்சி செய்ய வேண்டும்.
The key is you rise early in the morning and before you do anything else you finish your mala.
சோ சுலபமான வழி என்னவென்றால் அதிகாலையில் எழுந்திருந்து எல்லா வேலையும் தொடங்குவதற்கு முன்னால ஜபம் முடிச்சிடப்படும்.
Go to bed as early as possible and get up early.
எவ்வளவு அதிகாலையில் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக எழுந்திருச்சு.
டெலிவிஷன் இஸ் கீப்பிங் யூ அப் லேட், கெட் ரிட் ஆஃப் இட்.
பட் டெலிவிஷன் வந்து உங்களை லேட்டா தூங்க வைக்கிறதுனா அந்த டெலிவிஷன் தூக்கி வீசிருங்க.
கெட் ரிட் ஆஃப் இட். So you can take it and sell it to the second hand store. Get rid of it. And just rise early and chant Hare Krishna.
So சீக்கிரம் எழுந்திருத்து ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்தால் போதும்.
If you want to chant extra rounds on your clicker, that's all right. The 16 rounds shouldn't be in the beads. That's
okay.
Really, that's how I instruct my disciples. 16
rounds க்கு மேல நீங்க செய்யணும்னா அதுக்கு நீங்க கிளிக்கர் யூஸ் பண்ணி செய்யலாம்.
Some of the gurus are using clicker, but I cannot in good conscience recommend that my disciples do, because Prabhupada did not do.
என்னுடைய சீடர்களுக்கு நான் இதனை சொல்வதே கிடையாது. சில குருமார்கள் ஒரு சமயம் சொல்லி இருக்கலாம்.
But even the gurus who use clickers, I'm sure they will say it's better to chant on the beads.
சில சமயம் வந்து கிளிக்க யூஸ் பண்ணா, ஆனா ஜபமாலையில் செய்வதுதான் நல்லது. There was once instruction, okay, na. Once was a lady, initiated devotee of Japataka Maharaj, my Guru Maharaj. Her right hand could not be used at all, no?
Yeah.
She became, had a stroke.
Yeah.
And she had to use the left hand to chant.
Yeah.
So she asked, can I chant the beats, on the beats with left hand? Then Guru Maharaj said, no, you use a clicker. So it's specific because her left hand is used for, so I understood it because I translated it for her.
Yeah, yeah.
She said,
whatever the Guru has authorized, that is alright.
This is very specific reason.
That doesn't mean that everyone should be supposed to use clicker. Somebody, you know, somebody might not have any hands. You know, they have to chant with using their foot. They use their elbow. You know,
elbow.
Like clicker. Hare Krishna, you know, there are... So that you have to take in personal instructions from your gurus. What I'm saying is a general principle, the instruction in Prabhupada's books is to chant on the beats.
So Srila Prabhupada would arivura namak avrude pustakangalla irukkudhu enna na japam malayil than japam seiyapada vendum.
So it's not that we want to, you know, get rid of the beads and everybody's going around with clickers and there's no beads anymore in this kind. It wouldn't make sense.
So
in this kind, everybody's using clickers and there's no japa mala anymore. No bead bags, no japa mala. Everybody, the whole ISKCON, they're even using clickers.
So, japa bag illa, japa mala illa, ellara clicker use panirundha, adukku artham illama poi vidum.
If the Guru has given some special concession for one person, it doesn't mean the whole movement should become the International Society for Clickers.
One more thing, Guru Maharaj. They use, you know, artificial beads, you know, the plastic... fiber, you know, with the holes sometimes, because the beads now they're getting poorer and poorer quality. One we get are neem beads, the japa beads that we are getting.
No, I'm getting beads from Vrindavan, the quality is still very good.
Still very good.
Yes.
But here I see the very poor quality.
Well, who's
very
going
expensive.
Who's going to shopping? Who's shopping for the beads? You have to get a higher quality bead, that's all. They have very good quality beads. You have to pay
extra.
You can't be cheap when it comes to purchasing japa mala. They have low grade, medium grade, and high grade beads available in the marketplace in Vrindavan. They have mala wallets. That's all they do is they specialize in mala. They have all kinds of wonderful, very high grade mala. It's still available. You have to, you know, say, pay some extra rupees and get very good quality. It's no problem.
Because if I'm not mistaken, during the early part of Prabhupada's preaching, he did advise them to get it on the little beach with holes. You know,
in the very beginning,
yes.
I know because I was in the same boat. Mm. We didn't have Tulsi beads in America. No one had even been to India yet. There was no Mayapur, there was no Vrindavan. So when I got my beads, my first beads, I went to Tandy Leather Company and bought some green beads. And I strung them, and that was my first japa until I got my initiated beads. I got those in the mail from Prabhupada. Those were neem beads. But I had some beads that were green. They were wooden beads, painted in green. Satsarupa Maharaj had these big, he also went to Tandy Leather Company for his beads. He had some big red beads. The beginning, we just go to, there's a company used to be called Tandy Leather Company. It sold for hobbies. You know, there's all kinds of things. They had wooden beads for sale. So devotees used to go to Tandy Leather Company and buy their wooden beads. They were painted with different colors, and we used to chant on those. And we didn't even have tilak. We used to use something called Fuller's Earth. We didn't have tilak from India at the beginning, the early days of this. It's only when devotees started going regularly to India, we started getting all these things throughout the movement.
Any more questions?
One more question. We have Panchatattva. Gadadhara
here?
Panchatattva. Gadadhara, some say is Radharani, some say is Lakshmi. I read somewhere. Some say he is Radharani. And another place I saw, since Radha Krishna is already in Chaitanya Mahaprabhu, Gadadhar cannot be Radha Rani.
Who?
Gadadhar.
Yes, Gadadhar is an expansion of Radha.
Expansion.
Yes. And Lord Chaitanya is Radha and Krishna combined. So Radha Rani is there in two ways within the Bhagavad. She's there in, through Gadadhar and all through Lord Chaitanya. Both. You think Radha Rani is limited? She can expand in so many ways. Questions more? Mood?
Yes.
Mood is something. Oh, moods are different, yes. That's right. But Gadadhar is explained to be Radharani. Yes, Radharani. Radharani. Okay. But we've heard, we've seen books. I don't know. So we have to take it in the authority in books.
Yeah.
Well, we can. Prabhupada warned us. He said that, and see, you should always get things confirmed in the books. I heard from a devotee. You know what Prabhupada told us? He said, there's so many false things going around ISKCON. Prabhupada said this, Prabhupada said that. Prabhupada told us.
So, Prabhupada, or samayam korinar, nereya ISKCON le nereya Prabhupada idai sonnar, Prabhupada adai sonnar, endru. So, neenga romba kavanamaga irukka vendum.
So, you have to see it in the books, and you know it's true.
Neengal ennudaiya pusthangale paarkka vendum.
Why did Prabhupada work so hard to give us the books? So we can, every one of us can know what are his teachings.
So we don't have
to speculate, we can read it in the books.
Any more questions?
We say that we were so envious of Krishna, so much so that we have put into this material world.
Right.
Okay, how can we relate this to Adam and Eve?
How can we relate this?
Christianity said Adam and Eve.
Adam, yes, yes. Yes, Adam and Eve are a good example. There was the forbidden fruit, and they were envious that they could not have that. Eve was envious that they could not eat that forbidden fruit, and she wanted to eat it and engaged Adam also in eating it. The forbidden, what is the forbidden apple? That you are God. So yes, it's a good allegory. Forbidden apple is you want to be God.
Prabhupada kelvi enna naam vandu poramaiyal krishna meedhu irundha andha poramaiyal dhaan indha logathula nama vandu pirandirukkindrom. So idana eppadi kristuva madhapadi adam eva adam and eve eppadi indha nigalchiya naam inga pirakkrathukku avanga anga irukkrathukku eppadi nama vandu adha கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கு பிரபு கூறினாங்க, இது வந்து கிறிஸ்தவ மதத்தில் கூறப்படுகின்றது. அவர்கள் வந்து ஆதாமும் ஏபாவும் அந்த ஆப்பிள் சாப்பிட்றாங்கல்ல, அந்த ஃபோபிடன் ஃப்ரூட் அல்லது சாப்பிடக்கூடாத ஒன்றை அவங்க சாப்பிடுறாங்க. அது உண்மையிலேயே வந்து என்னன்னா பழம் அல்ல, நான் கடவுள் என்ற அந்த சிந்தனை.
So any other questions?
வேற ஏதோ கேள்வி இருக்கா?
All right, we'll stop here. Thank you very much. Hare Krishna. Srila Prabhupada ki jai.
Jai. His Grace Shankarshan Prabhu ki
jai.
Assembled Vaishnavas ki jai.
Jai.